வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பூட்டான் நாடுகளுக்கிடையே எரிசக்தி, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் பட்ஜெட்டிற்கு முந்தைய மூன்றாவது கட்ட ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து இந்த ஆண்டு மத்திய பணியாளர் தேர்வாணைய முதன்மை தேர்வில் 155 பேர் வெற்றி பெற்றுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமாமோட்டோ மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு லக்ஷயா சென் முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா பூட்டான் நாடுகளுக்கிடையே எரிசக்தி, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் தமது பூட்டான் பயணத்தின் ஒரு பகுதியாக தலைநகர் திம்புவில் அந்நாட்டு மன்னர் ஜிக்மே கேசர் வாங்சுக்குடன் இணைந்து காலச்சக்கர ஆளுமை தியான நிகழ்வில் பங்கேற்றது குறித்து தமது சமூக வலைதள பதிவில் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். இந்தியாவின் கிழக்குசார் கொள்கைக்கு ஏற்புடையதாக திகழும் அந்நாட்டின் நகர்ப்புற திட்டத்தின் முன்னேற்றங்களையும் பிரதமர் வெகுவாக பாராட்டினார். இந்தியா பூட்டான் இடையே பல ஆண்டுகளாக தொடர்ந்து நீடிக்கும் நட்புறவை முன்னெடுத்துச் செல்லும் பூட்டான் மூத்த அரசரின் விரிவான முயற்சிகளை சுட்டிக்காட்டினார். முன்னதாக பிரதமர் பூட்டான் பிரதமர் ஷெரிங் டாப்கேவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, மனநலம், சுகாதாரம் உள்ளிட்ட பிரிவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் பட்ஜெட்டிற்கு முந்தைய மூன்றாவது கட்ட ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனத்தினர் இதில் பங்கேற்றனர். 2026-27 ஆண்டிற்கான மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, பொருளாதார விவகாரங்களுக்கான செயலர், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவன அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். முன்னதாக நேற்று முன்தினம் நடைபெற்ற பட்ஜெட்டிற்கு முந்தைய முதல்கட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் பொருளாதார நிபுணர்கள் மற்றும் இரண்டாவது கட்ட கூட்டத்தில் வேளாண் வல்லுநர்கள் மற்றும் விவசாய பிரதிநிதிகளுடன் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து விவாதங்கள் இடம்பெற்றன. கனடாவில் நடைபெறும் G7 வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்துடன் இன்று பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். 2025 ஆண்டு புதிய செயல் திட்டத்திற்கான முன்னேற்றங்கள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. கனடா உடனான இருதரப்பு ஒத்துழைப்பை மறுகட்டமைப்பது குறித்து இந்தியா ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக டாக்டர் ஜெய்சங்கர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக டாக்டர் ஜெய்சங்கர் மெக்சிகோ வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜுவான் ராமன் டேவுடன் வணிகம், வர்த்தகம், சுகாதாரம், மருந்தியல், அறிவியல், தொழில்நுட்பத் துறைகளில் ஒத்துழைப்பு குறித்தும் கலந்து ஆலோசித்தார். பிரிட்டன் வெளியுறவு அமைச்சருடன் இந்தியா பிரிட்டன் தொலைநோக்கு பார்வை 2035 தொடர்பான முக்கிய அம்சங்கள் குறித்தும் அவர் விவாதித்தார். பிரேசில் மற்றும் ஜெர்மன் நாட்டு வெளியுறவு அமைச்சர்களையும் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். நவீன தொழில்நுட்பங்கள் மேம்பாட்டின் அவசியத்தை ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்பு சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர், நவீன தளவாடங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். தற்போதுள்ள போர் முறைகளில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களின் இன்றியமையா பங்கையும் அவர் சுட்டிக்காட்டினார். மனிதர்களை மையமாக கொண்ட நவீன தொழில்நுட்பங்களை ராணுவம் ஆராய்ந்து வருவதாகவும் அடுத்த தலைமுறை தொழில்நுட்பத்திற்கான நுண்தகடுகள் பயன்பாடு பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ், சைபர் கருவிகளை போர்த்தளங்களில் பயன்படுத்துவதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். மனிதர்களுக்கு மாற்றாக அல்லாமல் உதவுவதற்காகவே நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு இருக்க வேண்டும் என்றார். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட சாம்பவ் செயலி அடுத்த கட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஜெனரல் உபேந்திரா குறிப்பிட்டார். பிரான்ஸ் நாட்டின் உயரிய அங்கீகார செவாலியர் விருது கலை இயக்குநர் தோட்டாதரணிக்கு அறிவிக்கப்பட்டமைக்காக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து இவ்விருது பெற்ற மிகப்பெரும் ஆளுமைகளின் வரிசைகளில் தோட்டாதரணி இணைய உள்ளது பெருமை அளிப்பதாக முதலமைச்சர் புகழாரம் சூட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு, சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு, மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து, 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து, வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு, பால் பொருட்கள் மீதான வரி 12% இருந்து 5% குறைப்பு, வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தமிழகத்திலிருந்து இந்த ஆண்டு யுபிஎஸ்சி முதன்மை தேர்வு எழுதியவர்களில் 155 பேர் வெற்றி பெற்றுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு அரசு பயிற்சி மையங்களில் பயிற்சி பெற்ற 87 பேர் இத்தேர்வில் வெற்றி பெற்றுள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். ஆண்டுதோறும் 100 குடிமைப்பணி அதிகாரிகளை உருவாக்குவதை இலக்காக கொண்டு நான் முதல்வன் திட்டம் முன்னெடுத்துச் செல்லப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் கோரிப்பாளையத்தில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 190 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான மேம்பால கட்டுமான பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு இன்று ஆய்வு செய்தார். 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் இதர மேம்பால பணிகளையும் அமைச்சர் பார்வையிட்டார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை மூலக்கொத்தளம் ஒருங்கிணைந்த வளாகம் புதிய சமுதாய நலக்கூட கட்டுமான பணிகளை சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும தலைவர் திரு சேகர்பாபு இன்று நேரில் ஆய்வு செய்தார். இப்பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். நெல்லை மாவட்டத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவங்கள் 90% வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் தெரிவித்துள்ளார்.
திருநெல்வேலி மாவட்டத்தில் கணக்கெடுப்பு படிவம் ஒவ்வொருத்தருக்கும் 2 பிரதிகள் வீடு வீடாக வழங்கப்படும் பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 90% நாம் தாண்டியுள்ளோம். பூத் லெவல் ஆபீசர்ஸ் ஒவ்வொரு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவத்தை பூர்த்தி செய்யும் பணிகளை இப்போது தொடங்கியுள்ளோம். வாக்காளர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை போக்கி விண்ணப்ப படிவங்களை நிரப்பி பிஎல்ஓ ஆப் மூலம் அவங்களுடைய தரவுகளை உள்ளீடு செய்வதற்காக நமது பிஎல்ஓஸ் இப்போது களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.
திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவங்களை வழங்கிடும் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவையான நடைமுறைகள் குறித்து அவர் அலுவலர்களிடம் எடுத்துரைத்தார். சேலம் மாவட்டத்தில் வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் உயிர்ம வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு முன்னெடுப்புகள் சிறப்பாக மேற்கொள்ளப்படுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
நிலையான வேளாண்மைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் பாரம்பரிய விவசாய வளர்ச்சி திட்டத்தை கடந்த 2015 ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்தது. உயிர்ம வேளாண்மையை ஊக்குவிக்கும் விதமாக வேளாண்மை துறை சார்பில் பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டுள்ளன. அடுத்த தலைமுறைக்கான நஞ்சில்லாத உணவை உறுதி செய்ய இயற்கை விவசாயம் மிகவும் அவசியமானதாகி வருகிறது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
உலக நிமோனியா தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நிமோனியா தாக்குதலில் இருந்து அனைத்து குழந்தைகளையும் பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். இதற்காக சான்ஸ் சிறப்பு விழிப்புணர்வு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் அவசியம் குறித்து திருச்சி சிறுகாம்பூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவர் டாக்டர் வல்லவராஜன் வலியுறுத்தினார்.
நிமோனியா காய்ச்சல் என்பது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் என்ற பாக்டீரியாவால் காற்றின் மூலம் பரவுகிறது. இது ஆரம்ப நிலையில் சளி காய்ச்சல் என்ற நிலையில் இருந்தாலும் உடலில் எல்லா பாகங்களுக்கும் பரவி மூளை காய்ச்சல் வரை சென்று உயிரிழப்பை ஏற்படுத்தும். உலகின் 500,000 குழந்தைகளின் உயிரிழப்புக்கு முதன்மையாக காரணமாக விளங்குகின்ற நிமோனியாவை நாம் தடுக்க வேண்டும் என்பது இந்நாளுக்கான விழிப்புணர்வாகும். இது குழந்தைகளுக்கு தகுந்த ஊட்டச்சத்தும் தகுந்த நேரத்தில் தடுப்பூசியும் பெற்றிருப்பது முக்கியமாகும். எல்லா சமூகத்தில் எல்லா நிலையிலும் உள்ள குழந்தைகளும் தடுப்பூசி பெற்றிருக்க வேண்டும். ஆரம்ப நிலையிலேயே மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுவதே நோயை தடுப்பதற்கான முக்கியமான காரணமாக விளங்குகிறது.
வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாள் முதல் 2 நாட்களுக்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறும் குமாமோட்டோ மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் லக்ஷயா சென் முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற முதல் சுற்றில் அவர் ஜப்பானின் கோகி வட்டனாபியை 21-12, 21-16 என்ற நேர்செட்களில் வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் ஹெச் எஸ் பிரணாய் மலேசியாவின் ஜூன் ஹோ லியாங்கை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பூட்டான் நாடுகளுக்கிடையே எரிசக்தி, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் பட்ஜெட்டிற்கு முந்தைய மூன்றாவது கட்ட ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து இந்த ஆண்டு மத்திய பணியாளர் தேர்வாணைய முதன்மை தேர்வில் 155 பேர் வெற்றி பெற்றுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமாமோட்டோ மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு லக்ஷயா சென் முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.